வணக்கம். உங்களுக்காகவே பிரத்யேகமாக தொகுக்கப்பட்ட இந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ் இலக்கியத்தோட ரெண்டு முக்கியமான போக்குகள், பக்தி இலக்கியமும் அதுக்கு ஒரு மாற்று மாதிரி தெரிகிற பகுத்தறிவு அல்லது சித்தர்களோட சிந்தனைகளும். உங்ககிட்டருந்து கிடைச்ச குறிப்புகள், சில கவிதைகள், பாடல்கள்னு ஒரு தொகுப்பு இருக்கு. இதிலிருந்து முக்கியமான சாராம்சத்தை நாம சேர்ந்து அலச போறோம்.
ஆமா, சரியா சொன்னீங்க. இதுல வந்து திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர் மாதிரியான சைவ நாயன்மார்கள், அப்புறம் ஆழ்வார்கள்னு சொல்லப்படுற வைணவ பெரியவர்கள், ஆண்டாள், இவங்களோட பக்தி பாடல்கள் ஒரு பக்கம்.
ஆமா,
இன்னொரு பக்கம் திருமூலர், பட்டினத்தார், கடுவெளி சித்தர் மாதிரி சித்தர்களோட சிந்தனைகள். அப்புறம் கொஞ்சம் வித்தியாசமா, வழக்கமான ராமாயணத்திலிருந்து மாறுபட்டு எழுதப்பட்ட புலவர் குழந்தையோட இராவண காவியம்னு பல கோணங்கள் இருக்குதுல.
ஆமா, நம்ம நோக்கம் என்னன்னா வெறும் கதையையோ கவிஞர்களோட வரலாற்றையோ பார்க்கறதில்ல. இந்த எழுத்துக்கள் மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்க, அதுல இருக்கிற ஆழமான கருத்து என்ன, இன்னைக்கு நமக்கு அது எப்படி பயன்படணும் யோசிக்கிறது தான்.
கரெக்ட்.
சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல சைவ பக்திக்குள்ள போவோம். அப்பர்னு எல்லோருக்கும் தெரிஞ்ச திருநாவுக்கரசர், இவர் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் நடந்திருக்கு இல்லையா? சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாறினது.
ஆமா, அது வந்து அவர் பாடல்களோட தீவிரத்தை புரிஞ்சுக்க உதவும் ஒரு பின்னணி. அவர் இயற்பெயர் மருள் நீக்கியார், திருவாமூர்ல பிறந்தவர். தமக்கை திலகவதியாரால தான் சைவத்துக்கு ஈர்க்கப்பட்டார்னு சொல்வாங்க.
ஓ, சரி சரி.
இவரோட பாடல்கள் தேவாரத்துல 4, 5, 6 திருமுறைகளா இருக்கு. திருமுறைன்றது சைவ பக்தி பாடல்களோட தொகுப்பு நூல்கள். இவருக்கு அப்பர், வாங்கிசர்னு பல பெயர்கள் உண்டு.
அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போமா? நிச்சயமா. அவரோட ஒரு பிரபலமான பாடல் இருக்கு, அதுல சொல்றார், நாமார்க்கும் குடியெல்லோம், நமனை எஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலை இல்லோம், ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை. இப்படி போகுது. அதாவது, சிவனோட அடியை பிடிச்சிட்டதால யாருக்கும் அடிமை இல்லை, எமனுக்கே பயப்பட வேண்டாம், நரக பயம் இல்லை, நோய் வராது, யாருக்கும் பணிய தேவையில்லை, எப்பவும் இன்பம் தான். ஒரு பெரிய தைரியத்தை சொல்றாரு இல்லையா?
ஆமா, இது சாதாரண தைரியம் இல்ல, பக்தி கொடுக்கிற ஒரு முழுமையான விடுதலை உணர்வு மாதிரி இது. யோசிச்சு பாருங்க, அன்றைய சமூக சூழல்ல பல அதிகார மையங்கள் இருந்திருக்கும், அரசர்கள், மதங்கள்.
ஆமா,
இதுக்கெல்லாம் மேல நான் சிவனுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவன்னு சொல்றது ஒரு பெரிய புரட்சிகரமான சிந்தனை. இது வெறும் ஆன்மீக விடுதலை மட்டும் இல்ல, ஒரு விதமான சமூக அரசியல் நிலைப்பாடாகவும் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பக்தி ஒருவருக்கு வலிமையை கொடுத்திருக்கு.
உண்மைதான். அடுத்ததா மாணிக்கவாசகர். அவர் எழுதின திருவாசகத்துக்கு உருகாதவங்க யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா?
ஆமா, திருவாசகம், திருக்கோவையார் ரெண்டும் சேர்ந்தது 8 திருமுறை. இவர் பாடல்கள்ல இறைவனோட திருவடிய போற்றுவது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும்.
ஆமா, நம்ம சிவாய வாழ்க, நாதந்தாழ் வாழ்கன்னு ஆரம்பிச்சு இறைவனோட திருவடி எப்படிப்பட்டதுன்னு பலவிதமா வர்ணிக்கிறார் பாருங்க. அது மனசை விட்டு நீங்காதது, குருவா வந்தது, ஆகமமா இருக்கிறது, ஒன்னா பலவா இருக்கிறது, அப்புறம் பிறவித்தலை அறுக்கிறது, வணங்காதவங்களுக்கு எட்டாதது, ஆனா வணங்குறவங்களுக்கு அருள்றதுன்னு.
இங்க திருவடிய சரணடைகிறது தான் பக்தியோட உச்சம்னு காட்டப்படுது. அப்பர்கிட்ட பார்த்த அந்த துணிச்சலோட இங்க ஒரு ஆழமான பக்தி பரவசம், இறைவன் கிட்ட உருகி நிக்கிற தன்மை நல்லா தெரியுது.
சரி, சைவத்திலிருந்து இப்ப வைணவ பக்திக்கு வருவோம். 12 ஆழ்வார்கள்ல முதல் 3 பேர் பொய்கை ஆழ்வார், புதத்தாழ்வார், பேயாழ்வார். 7 நூற்றாண்டு. இவங்க 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்ச ஒரு சுவாரஸ்யமான கதையும் உண்டு இல்லையா?
ஆமா, உண்டு. திருக்கோவிலூர்ல ஒரு இடத்துல ரொம்ப நெருக்கடியில 3 பேரும் ஒன்னா இருக்க நேரிட்டதாகவும், அப்போ பெருமாள் அவங்களுக்கு காட்சி கொடுத்ததாகவும் சொல்வாங்க.
ஓ, அப்படியா?
அந்த அனுபவத்துல பாடினதுதான் இந்த திருவந்தாதிகள். அந்தாதிங்கிறது ஒரு பாட்டோட கடைசி வார்த்தையோ அசையோ அடுத்த பாட்டோட முதல் வார்த்தையா வர்ற மாதிரி தொடர்ந்து பாடுறது.
சரி சரி. பொய்கையாழ்வார் காஞ்சிபுரத்துல பிறந்தவர்னு சொல்றாங்க. முதல் திருவந்தாதியில அவர் உலகத்தையே விளக்கா உருவகிக்கிறார் பாருங்க. வையம் தகலியா வார்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக.
ஆமா,
அதாவது உலகமே அகல் விளக்கு, கடல் அதுக்கு நெய், சூரியன் அதுக்கு சுடர். இப்படி ஒரு பெரிய விளக்கை ஏற்றி திருமாலோட திருவடிக்கு பாமால சுற்றன்னு சொல்றார். எவ்வளவு பிரம்மாண்டமான கற்பனை!
உண்மைதான். இது வந்து புற உலகத்தை இயற்கைய இறை வழிபாட்டோட இணைக்கிற ஒரு பார்வை. இதுக்கு நேர்மாறா பூதத்தாழ்வார், அவரு மகாபலிபுரத்துல பிறந்தவர், இரண்டாம் திருவந்தாதியில அக உணர்வுகளையே விளக்க ஏற்றார்.
ஓ அப்படியா, எப்படி?
அன்பே தகழியா, ஆர்வமே நெய்யாக, இன்புருக சிந்தை இடுத்திரியா. அன்புதான் விளக்கு, ஆர்வம்தான் நெய், உருகிற மனசுதான் திரி, ஞானம்தான் சுடர்னு சொல்றார். பாருங்க, ஒன்னு வெளியுலகத்தை பாக்குது, இன்னொன்னு உள்ளுக்குள்ள பாக்குது.
அடடா, ரெண்டுமே விளக்குதான், ஆனா எவ்வளவு வித்தியாசமான பார்வை. மூணாவதா பேயாழ்வார், மயிலாப்பூர்ல பிறந்தவர். அவர் மூன்றாம் திருவந்தாதியில பெருமாளை நேர்ல பார்த்து அனுபவத்தையே பாடுறாரு.
ஆமா.
திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், திகழும் மரக்கண்ண அணிநிறமும் கண்டேன். திருமாலின் கரிய திருமேனி, லக்ஷ்மி இருக்கிற மார்பு, சக்கரம், சங்கு எல்லாத்தையும் பார்த்தேன், அருள் கிடைச்சதுன்னு சொல்றாரு.
மூணு ஆழ்வார்களும் மூணு விதமான அனுபவத்தை சொல்றாங்க. இயற்கைய உருவகமாக்கிறது, அக உணர்வுகளை மையமாக்குறது, இறைவனோட உருவத்திருமேனியை கண்டு பரவசமாகிறது. பக்தி வந்து பல வழிகள்ல வெளிப்படும்னு இது நல்லா காட்டுது.
ஆமா, வைணவத்திலேயே ஆண்டாள் ரொம்ப முக்கியமானவங்க. பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள், 9ஆம் நூற்றாண்டு. திருப்பாவை, நாச்சியார் திருமொழின்னு ரெண்டு தொகுப்பு. திருப்பாவைனா மார்கழி மாச காலையில பாடுற பாடல்கள் ஞாபகம் வருந்தானே?
நிச்சயமா.
முத பாட்டிலேயே, மார்கழி திங்கள் மதிநறைந்த நன்னாளால் நான் ஆரம்பிச்சு, இளம் பெண்களையெல்லாம் கூப்பிட்டு கண்ணனை பாடி நோன்பிருந்து அவனோட அருளை பெறலான்னு சொல்றாங்க இல்லையா?
ஆமா, இத தனிப்பட்ட பக்தியை தாண்டி ஒரு சமூகமா, ஒரு குழுவா சேர்ந்து இறைவனை அடைய முயற்சி பண்றத காட்டுது. நோன்புங்கிறது வெறும் சடங்கு இல்ல, அது வந்து மனசையும் உடம்பையும் ஒருமுகப்படுத்தி இறை சிந்தனையில வைக்கிறதுக்கான ஒரு வழிமுறை.
சரி,
கண்ணனோட பெருமைகளை பாடி அவன் அருளால உலகமே நல்லா இருக்கும்னு நம்புறாங்க. இதுல ஒரு கூட்டு பிரார்த்தனையோட சக்தி தெரியுது பாருங்க.
ஆமா, உண்மைதான். இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே பக்தி மார்க்கம். இப்ப கொஞ்சம் வித்தியாசமான சிந்தனைகளுக்கு போவோம். சித்தர்கள்னு சொல்லப்படுற ஒரு மரபு தமிழ்ல இருக்கு. திருமூலர் இதுல முக்கியமானவர். அவர் 63 நாயன்மார்கள்ல ஒருத்தராகவும், 18 சித்தர்கள்ல ஒருத்தராகவும் கருதப்படுறார். யோகி, ஞானி. அவர் எழுதின திருமந்திரம், அது 10ஆம் திருமுறை, ஒரு பெரிய தத்துவ நூல். இதுல அன்புடைமை பத்தி அவர் சொல்றது ரொம்ப ஆழமானது.
நிச்சயமா. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பும் சிவமும் ஒன்றென்றறிந்த பின் அன்பும் சிவமுமாயிருந்தாரே. இது ரொம்ப புகழ்பெற்றவரே.
ஆமாமா.
அன்பும் சிவனோ வேற வேறன்னு நினைக்கிறவங்க முட்டாள்கள். ரெண்டும் ஒன்னுதான் புரிஞ்சுக்கிட்டா அவங்களே அன்பா சிவமா மாறிடுவாங்கன்னு சொல்றார். இது சாதாரண அன்பில்ல, எல்லா உயிர்கள் மேலையும் காட்டுற தூய அன்பு. இது அறிஞ்சா போதும், அதுவே கடவுள் நிலைன்னு சொல்றது. இது வந்து சித்தர்களோட ஒரு தனித்துவமான பார்வை. வெறும் சடங்குகளை விட இந்த உள்ளார்ந்த அன்புதான் முக்கியம்னு அழுத்தமா சொல்றார்.
அவர் இன்னொன்னு சொல்றார், உள்ளம் உருகி உயிருள்ள போதே ஈசனை தேடுமின், அதாவது உயிர் போறதுக்கு முன்னாடி மனசு உருகி எல்லா உயிர்களையும் நேசிச்சு இறைவனை தேடினா சித்தப் பிறகும் கூட அவன் கருணையோடு இருப்பான்னு சொல்றார். இங்க அன்பும் இறைவனும் பிரிக்க முடியாததா இருக்கு.
ஆமா, கரெக்ட். பக்தி மார்க்கத்துல இறைவனை வெளியில தேடுறது ஒரு பக்கம்னா, சித்தர்கள் பெரும்பாலும் அதை உள்ளுக்குள்ள அனுபவத்துல ஞானத்துல தேடுறாங்க. அன்புதான் அதுக்கான திறவுகள்னு சொல்றார் திருமூலர்.
இதே மாதிரி பட்டினத்தார் பெரிய செல்வந்தராயிருந்து எல்லாத்தையும் துறந்து துறவியானவர். இவரோட பாடல்கள் வாழ்க்கையோட நிலையாமைய, உறவுகளோட உண்மையான தன்மைய போட்டு உடைக்கிற மாதிரி இருக்கும். திருவுதை மருதூர்ல பாடின பாடல்கள்ல சில கருத்துகள் ரொம்ப யோசிக்க வைக்கும்.
ஆமா, அவர் கேக்குறார் பாருங்க, காடோ செடியோ கடலருகோ, கந்தனையோ வீடோ பணியோ வெளியே படுத்தென்ன. அதாவது மனசுல ஒழுக்கம் இல்லாம காட்டுல வாழ்ந்தா என்ன, கந்தல் உடுத்துனா என்ன, பிச்சை எடுத்தா என்ன, ஒரு பிரயோஜனமும் இல்ல. வீட்டுல இருந்துகிட்டே ஒழுக்கமா இருந்தா போதும், அதுவே இறைவனை அடைய வழின்னு சொல்றாரு. வெளி வேஷத்தை விட அகத்தூய்மைதான் முக்கியம்னு பட்டினத்தார் சொல்றது ஒரு விதமான சமூக விமர்சனமாவும் இருக்குது.
ஆமா, இன்னொரு பாட்டுல, தாய் பகை, கொண்ட பெண்டீர் பகை, தம்மகன் பகை, சுற்றமெல்லாம் பகை. இப்படி செல்வம் போயிடுச்சுன்னா பெத்த தாயிலிருந்து எல்லாரும் எதிரியா மாறிடுவாங்க. ஆனா சிவனோட திருவடி மட்டும் எப்பவும் துணை நிக்கும்னு சொல்றார். இது வாழ்க்கையோட யதார்த்தத்தை அப்படியே கண் முன்னாடி நிறுத்துது இல்லையா?
நிச்சயமா. இது ஒரு தீவிரமான பற்றற்ற நிலையை நோக்கி அழைக்குது. எது உண்மையான பற்று, எது நிலையானதுன்னு கேள்வி கேட்க வைக்குது. பட்டினத்தாரோட அனுபவம், அந்த பெரும் செல்வம், அப்புறம் துறவு அவர் வார்த்தைகளுக்கு ஒரு தனி வலிமையை கொடுக்குது.
கரெக்ட். அடுத்ததா கடுவெளி சித்தர். கடுவெளினா பரந்த வெளி, அதாவது மனசுன்னு அர்த்தமா. இவரோட பாடல்கள் ரொம்ப நேரடியா எளிமையா இருக்கும். இப்படி செய்யாதே அப்படி செய்யன்னு கட்டளை மாதிரி இருக்கும்.
ஆமா, ரொம்ப நேரடி. பாவம் செய்யா, திருமணமே நாளை கூற்றன் வருவானே. சாபம் இடாதே, வயிற்றிடாதே, கோபம் தவிர்த்து சொல்லும் கண்டாய். சூது பொய் மோசம் செய்யாதே நீ. இப்படி ரொம்ப நேரடியா அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அறநெறிகளை சொல்றாரு. உடல் நிலையாமை. நீர் குமிழி யொத்த உடல், உலக பற்ற விடுறது, மும்மல ஆசைகள், அதாவது ஆணவம், கண்மம், மாயன்னு சொல்லப்படுற தடைகளை நீக்கிறது, அப்புறம் நல்லவங்க கூட சேர்றது, தர்மம் செய்யறது, கோபத்தை விடுறது, யோக பயிற்சி, அதாவது அஷ்டாங்க யோகம் செய்யறதுன்னு நிறைய விஷயங்களை எளிய மொழியில சொல்றாரு.
அட்டங்க யோகம்னா என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா?
அது வந்து சுருக்கமா சொன்னா அது 8 அங்கங்களை, அதாவது படிநிலைகளை கொண்ட யோக பயிற்சி முறை. சரியை, கிரியை, யோகம், மனதை ஒருமுகப்படுத்துதல், ஞானம், அறிவு, இதெல்லாம் அதில் அடங்கும். இதை பின்பற்றினா மரணமில்லா பெருவாழ்வு அடையலான்னு கடுவெழிச்சு தர் நம்புறார். இது வெறும் அறநெறி மட்டுமில்ல, ஒரு முழுமையான வாழ்க்கை முறைக்கான வழிகாட்டல்னே சொல்லலாம்.
ஓ, சரி சரி. ஆக சித்தர்களோட பார்வை பக்தி மார்க்கத்திலிருந்து கொஞ்சம் வேறுபட்டு தத்துவ விசாரணை, அக தூய்மை, சமூக விமர்சனம், நேரடி அறவுரைகள்னு போகுது. இப்போ கடைசியா புலவர் குழந்தை எழுதின இராவண காவியத்துக்கு வருவோம். இது 20 நூற்றாண்டில் எழுதப்பட்டது. புலவர் குழந்தை பெரியாரோட சுயமரியாதை இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டவர், சீர்திருத்தவாதி. இவர் ராமாயணத்தோட எதிர்நாயகனான இராவணனை தலைவனா வச்சு ஒரு காவியம் படைச்சிருக்கார்.
ஆமா, இது ஒரு மாற்று பார்வை, ஒரு எதிர்காவியம்னு கூட சொல்லலாம். கம்பராமாயணம் ராமனை முன்னிறுத்தினா, இது இராவணனை மையப்படுத்தி அவனோட பெருமைகளை, அவன் காலத்து இலங்கையோட சிறப்ப சொல்லுது. இதுல பகுத்தறிவு பார்வை எப்படி வருதுன்னா, இது வந்து மரபான நம்பிக்கைகளையும் மதிப்பீடுகளையும் கேள்விக்குட்படுத்துது. முக்கியமா உங்க குறிப்புகள்ல இருக்கிற தாய்மொழி படலம் பகுதி அந்த மொழி உணர்வை ரொம்ப அழகா காட்டுது.
ஆமாமா, அந்த பகுதியில இராவணன் இலங்கையில தமிழ் மொழிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு சொல்றாரு புலவர் குழந்தை. அங்கே எல்லாரும் படிச்சவங்க, ஏடில்லாத வீடே இல்ல, இயல் இசை நாடகங்கிற முத்தமிழை கத்துக்காதவங்க இல்ல, தமிழ் வளர்ச்சியை விரும்பாதவங்க இல்லைன்னு ஒரு உயர்ந்த நிலைய வர்ணிக்கிறார்.
மொழிய வெறும் கருவியா பார்க்காம உயிரா, கண்ணா, மானம் காக்கிற போர்வையா, செல்வமா, உயர்வா பாத்திருக்காங்கன்னு சொல்றது ரொம்ப முக்கியம் இல்லையா?
ஆமா,
பள்ளிக்கூடங்கள், புலவர்கள் கூட்டம், வீடுகளே தமிழ்தாய் கோயிலா இருந்தது. விழாக்கள்ல, வயல்ல, கூத்துலன்னு எல்லா இடத்துலயும் தமிழ் ஒழிச்சதுன்னு சொல்றது மொழி ஒரு பண்பாட்டோட எப்படி பின்னி பிணைஞ்சிருந்ததுன்னு காட்டுது.
ஒரு நாள் தமிழ் படிக்கலன்னா அன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க, நல்ல துணி உடுத்த மாட்டாங்க, பூ வச்சுக்க மாட்டாங்க, சந்தனம் பூசிக்க மாட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு மொழி மேல பற்று இருந்திருக்குன்னு சொல்றது ஆச்சரியமா இருக்கு.
ஆமா, தமிழை வளர்க்கறதுக்காக புலவர்களுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு.
இது மொழிய வெறும் தகவல் பரிமாற்ற கருவியா பார்க்காம ஒரு இனத்தோட, ஒரு பண்பாட்டோட அடையாளமா, உயிர் நூச்சா பார்க்கிற பார்வை. புலவர் குழந்தை அந்த பெருமைய ராவண காவியம் மூலமா எடுத்து சொல்றாரு. இதுவும் ஒரு வகையில மரபான காவியங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு குறிப்பிட்ட பண்பாட்டு அடையாளத்தை முன்னிறுத்துற பகுத்தறிவு சார்ந்த பார்வையா பார்க்கப்படுது. இன்னைக்கு நாம பார்த்த இந்த அலசல்ல இறைவனை உருகிப்பாடுற ஆழ்ந்த பக்தியிலிருந்து வாழ்க்கையோட நிலையாமையை, அறநெறிகளை நேரடியா சொல்ற சித்தர்களோட பார்வை வரைக்கும், அப்புறம் மொழி உணர்வை மையமா வைக்கிற ஒரு மாற்று காவியம் வரைக்கும் பலவிதமான தமிழ் இலக்கிய சிந்தனைகளை தொட்டு பார்த்துருக்கோம். பக்தி, தத்துவம், சமூக விமர்சனம், மொழி பற்றுமே பல பரிமாணங்கள் இதுல இருக்கு.
ஆமா, இது ஒரு பரந்த பார்வை. இப்போ நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த தீவிரமான இறைபக்தியில மூழ்கின பாடல்களுக்கும் வாழ்க்கையோட நடைமுறை யதார்த்தங்களையும் அறநெறிகளையும் கேள்வி கேட்கிற இந்த பகுத்தறிவு அல்லது சித்தர்களின் சிந்தனைகளுக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்கு? இல்ல இது ரெண்டும் முற்றிலும் எதிரான துருவங்களா? ஒருவேளை ரெண்டுமே உண்மையை தேடுற வெவ்வேறு பாதைகளா இருக்கலாம். இந்த ரெண்டு வகையான இலக்கியங்களும் இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்கும் சிந்தனைக்கும் எப்படி பயன்படும் நீங்க என்ன நினைக்கிறீங்க?
நல்ல கேள்வி. இந்த கேள்வியோட இன்னைக்கு இந்த அலசலை நிறைவு செய்வோம். அடுத்த முறை வேறொரு தலைப்போட சந்திக்கலாம். நன்றி.